الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم السبيك ورغي تندركنر علماكل பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இஸ்லாமிய மருத்துவத்தை அந்த பழமை வாய்ந்த உலமாக்கள் உயிர்ப்பித்து சென்றுவிட்ட பிறகு இடையில் ஒரு பெரும் ஆயிரம் ஆண்டு காலமாக மறைந்து ஒளிந்து கிடக்கின்ற இந்த இஸ்லாமிய மருத்துவத்தை நானும் நீங்களும் சேர்ந்து உயிர்ப்பிப்பதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மேலே ஓதி காட்டிய இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ் முதலாவதாக சொல்றான், அல்லாஹ் தேனுக்கு ஒரு உள்ளுணர்வு தான் படைத்திருக்கிறார். அந்த உள்ளுணர்வு என்ன? நல்ல தகுதி வாய்ந்த நல்ல புத்தியுள்ள மக்களால் கூட அதனுடைய ஆச்சரியமான விடயங்களை பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அந்த தேனுக்கு ஒரு அற்புதமான ஒரு உள்ளுணர்வு அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ் அந்த தேனுக்கு முதலாவதாக சொல்கிறான், அரபியில் அல் மலிகா அல்லது அல் யாசூப் என்று சொல்வார்கள். அது அந்த ராணி தேனி உடல் பருமன்ல கூடியதாக இருக்கும். எல்லா பூச்சிகளையும் விட இடையில கொஞ்சம் கணம் கூடியதுதான் ராணி பூச்சி. அடுத்தது அதுல ஆண் தேனீக்கள் இருக்கும். அந்த ஆண் தேனீக்கள் 400 தொடக்கம் 500 வரையிலான தேனீக்கள் இருக்கும். அடுத்தது அனைத்துமே தேனியின் பெண் பூச்சிகள், சுமாராக 15,000 தொடக்கம் 50,000 வரையிலான பூச்சிகள் அங்கே காணப்படும். ஒரு கூட்டில் 15,000 தொடக்கம் 50,000 தேனீக்கள் வாழும். இரண்டாவதாக குறிப்பிடுகிறார்கள், இந்த மூன்று வகையான தேனீக்களும் ஒரே கூட்டில் வாழும். அந்த ராணி தேனி என்ன கட்டளை இடுகுதோ அந்த அனைத்து கட்டளைகளையும் அடுத்த எல்லா தேனீக்களும் மாறு செய்யாம அந்த கட்டளைக்கு அடிபணியும். அந்த மலிகா ராணி பூச்சியினுடைய வேலை முட்டையை இட்டு இனத்தை பெருக்கிறது. ஏனைய ஆண் தேனீக்களுடைய வேலை அந்த ராணி பூச்சோட ஒன்று சேர்ந்து இனப்பெருக்கத்தை உண்டாக்குறது. ஏனைய 15,000 தொடக்கம் 50 வரையிலான 50,000 வரையான அந்த தேனீக்கள் அந்த பெண் தேனீக்கள் அனைத்தும் இந்த ராணியுடைய வேலையும் ஏனைய ஆண் தேனீக்களுடைய எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். அந்த கூட்ட அமைக்கிறது. அந்த தேனீக்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அனைத்து சாப்பாடுகளையும் கொண்டு வாரது இந்த பெண் தேனீக்களுடைய வேலை. இப்படியான மூன்று விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பெண் பூச்சிகள் வீடுகள் அமைக்கும், அந்த வீடுகள் அமைக்கும் போது அந்த கூடுகள் அமைக்கும் போது ஒரு பகுதி மெழுகு சார்ந்ததாக இருக்கும், அருங்கோணமாக இருக்கும் அந்த கூடு. அதில் ஒரு பகுதி மெழுகு சார்ந்ததாகவும் இன்னொரு பகுதி தேன்களை ஒன்று சேர்க்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கு. அல்லாஹு தஆலா அடுத்த அந்த தொடர் வசனத்தில் சொல்றான், يَخْرُجُ مِنْ بُطُونِهَا شَرَابٌ مُخْتَلِفٌ أَلْوَانُهُ. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எல்லா உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவுதான், தேனீக்கள் அது பூக்களில் இருந்து சாறுகளை உறிஞ்சி மலமாக கழிப்பது தேன் அல்ல. ஏகோபித்த உலமாக்கள் சொல்கிறார்கள், அது பூக்களில் இருந்து சாறுகளை உறிந்து அப்படியே வாயின் மூலமாகவே ஒப்படைக்கிறது, அதுதான் தேன் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு முறை அரிஸ்டாட்டாலிஸ் இவர் ஒரு இந்த உலகத்துக்கு ஆராய்ச்சி செஞ்சு தேனீக்கள் எப்படியெல்லாம் இந்த தேன்களை ஒன்று சேர்க்குது என்பதை முடிவு செய்யறதுக்கு ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். முதலாவது செய்கிற வேலை அவரு முதலாவது செய்யற வேற ஒரு சிறிய ஒரு கண்ணாடி குவளைய ஒரு வீட்டை ஒரு அறைய தயார் செய்யறாரு. வெளியிலிருந்து பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு தேனி பூச்சிகளும் உள்ள வருது. முதலாவது தேனி பூச்சிகள் செய்யற வேலை களிமண்ணால முழு அந்த கண்ணாடி பாத்திரத்தையும் முழுமையாக சேறு பூசிச்சு, அதுக்கு பின்னால் அதனுடைய வேலை ஆரம்பிச்சிச்சு. அரிஸ்டாட்டாலிஸ் உலகத்தில் இந்த உலகத்துக்கு இந்த செய்தியை சொல்லணும்னு வாராரு, ஆனா அவருடைய ஆராய்ச்சியில தோல்வி காண்றாரு. அல்லாஹு தஆலா சொல்றான், முக்தலிஃபுல் அல்வானு ஃபீஹி ஷிஃபாஉன் லின்னாஸ். அல்லாஹு தஆலா மூன்று விதமான பண்புகளை தேன்ல வச்சுக்கிறான். ஷராபுன், மனிதனுக்கு பானமாக குடிப்பதற்கும் தேனை ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் இல்லை எங்கள்கிட்ட. தேனை குடிக்கிறதே பாவிக்கிறதே பெரிய வேலை, அதை பானமாக ட்ரிங்க்ஸா குடிக்கிறான்டா அதுங்கட வளமையிலே இல்லை. ஆனா பின்னால ஒரு பகுதி பேசுவோம், இந்த காஃபிர்கள் சிறுநீர் கழிச்சு சுத்தம் செய்யாத காஃபிர்கள் இந்த தேனுக்கு இந்த வஹ்ய இலாஹிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் சொல்லி பின்னால ஒரு பகுதி இருக்கு. ரெண்டாவது முக்தலிஃபுன் அல்வானு, தேன் எடுத்தா பலவிதமான வகை இருக்குது தேன்ல. ஒவ்வொரு கலர் பிளக்ல ஒயிட் எல்லோ ரெட் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கலர் சிவப்பு கருப்பு வெள்ளை இப்படியான ஒவ்வொரு வகையான தேன் இருக்குது. நாங்க கலரை வச்சு முடிவு செய்ய இயலாது, இதுதான் ஒரிஜினல் தேன் சொல்லிட்டு. ஒரிஜினல் தேனை யாருக்கும் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. உலகத்துல சில ஆட்கள் சில முறைகளை வச்சுக்கிறாங்க, ஆனா அது வந்து சரியான முறை அல்ல. சிலர்கள் தண்ணி உள்ளுக்கு ஊத்தி பார்ப்பாங்க, அப்படியே அது தண்ணியில கரையாம உள்ள போனா நல்ல தேன். இன்னும் சில ஆட்கள் தீக்குச்சியில முக்கி அப்படியே எரிச்சு பார்ப்பாங்க, எரிஞ்சிட்டா அது நல்ல தேன் இல்லாட்டி தண்ணி கலந்த தேன். விக்கிறவனுக்கும் தெரியும் தானே எந்த அளவு தண்ணி கலந்தா எந்த அளவு கரையாதுன்னு சொல்லிட்டு. அதனால இபுனுல் பைசார் ரஹ்மத்துல்லாஹி அலை அவரோட கிதாபுல சொல்றாரு, நல்ல தேனண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு வழி சொல்லி தாராரு. ஆனா அதுவும் சில வேளை சரியாக இருக்கலாம், சில வேளை சரியில்லாமலும் இருக்கலாம். ஆனா இப்னுல் பைசார் ரஹ்மத்துல்லாஹி அலை அவருடைய அனுபவத்தை சொல்றாரு, தேன போத்தல்ல இருந்தா ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்தா அடுத்த பக்கம் விளங்கும். இன்னொரு அடையாளம் சொல்றாரு, தேன அப்படியே ஊத்தினா சொட்டு சொட்டுக்களாக வடியாம அப்படியே தொடர்ச்சியாக வடிஞ்சு கொண்டிருக்கும். இந்த ரெண்டு அடையாளங்களும் இருந்தா இப்னுல் பைசார் ரஹ்மத்துல்லாஹி அலை சொல்றாரு, இது ஒரிஜினல் தேன் அப்படின்றார். தேனுடைய வகைகள் இருக்குது, நிறைய வகைகள். அதுல உலகத்திலேயே சிறந்த பெஸ்ட் தேன் என்ன தெரியுமா? யமன்ல ஹதரமௌத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அங்க இருக்கக்கூடிய தேன் தான் ஒரிஜினல் தேன். இந்த தேனின் மூலமாக இருக்கக்கூடிய எங்கட நுரையீரல்ல வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் மருந்து, எங்கட செமிபாட்டு தொகுதிக்கு அதுக்கு கோளாறுகள் இருந்தா அது அனைத்துக்கு மருந்து இந்த யமன் ஹதரமௌத்தில் இருக்கக்கூடிய தேன். அதுல விலை எவ்வளவு தெரியுமா? 400,000 தொடக்கம் 600,000 வரையில போகும் ஒரு கிலோகிராம். ஒரு கிலோகிராம் தேனுடைய விலை 400,000 தொடக்கம் 600,000 வரையில போகும். இங்கேயும் எங்களுக்கு ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லயும் நல்ல தேன் கிடைக்குது. நல்ல தேன் பாக்குறதுக்கு ஒத்தட நம்பிக்கையை தவிர வேறொன்றும் இல்லை. நம்பிக்கை மட்டும்தான் தேன்ல ஒரிஜினலா இல்லையான்னு எங்களுக்கு காட்டிக்கொள்ளும். இதே மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அசலுல் ஹப்பத்துல் பரக்கா, கருஞ்சீரகத்தின் மூலமாக அந்த தேனீக்கள் அதனுடைய பூக்களில் இருந்து கொண்டு வரக்கூடிய அந்த தேன் இருந்தா அது ஒரு வகையான தேன். அதே மாதிரி ஆப்பிள்ல இருந்து, அடுத்த மாம்பழத்தில இருந்து, அப்படியான ஒவ்வொரு வகையான தேன் ஒவ்வொரு குணங்களை, ஒவ்வொரு வைத்திய குணங்களை உடையதாக இருக்குது. அதை நீண்ட நேரம் முழுமையாக பேசுறதுக்கு இங்க நேர அவகாசம் இல்லை. அடுத்தது நாங்க பார்ப்போம் தேனுடைய வரலாறு. இன்று நேற்று தொடங்கினதல்ல, தேனை பத்தி பண்டைய கால எகிப்தியர்கள் அதுக்கு முன்னால 8,000 வருஷத்துக்கு முன்னால் இருந்து இதுக்கு வரலாறு இருக்கு. இந்த வரலாற அவர்களுடைய சுவரொட்டிகள், பழைய பழைய கைப்பிரதிகளின் மூலமாக இந்த வரலாறுகளை கிதாபுகள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சுமாராக 8,000 வருடத்துக்கு முன்னே இருந்தே தேனை பாவிச்சு இருக்கிறாங்க பண்டைய கால எகிப்தியர்கள், பண்டைய கால யமனியர்கள் அனைவரும் இந்த தேனை பாவிச்சு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா, இப்ப ஒரு மைய ஒரு ஆள் மௌத்தாகிட்டா அந்த மையத்தை எம்பம் பண்ணும் பாதுகாக்கிறதுக்கு வைக்கிறதுக்காக வேண்டி. ஆனா அன்றைய பண்டைய காலத்து எகிப்தியர்கள் இந்த ஒரு மனிதனுடைய பிரேதத்தை, மம்மிய பாதுகாத்திருக்கா வேண்டி, அதனுடைய திசுக்கள் பழுதடையாம இருக்கிறதுக்காக வேண்டி தேனை பயன்படுத்தி இருக்கிறாங்க. தேனை பயன்படுத்தி பல 100 ஆண்டு காலங்கள் ஒரு மனிதனுடைய பிரேதத்தை பாதுகாத்திருக்கிறாங்க. அப்படியான வரலாறுகளும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி சில காயங்களுக்காக வேண்டி, சொரிச்சல் போன்றது, அதே போல கொப்பளங்கள், இது போன்ற காயங்களுக்காக வேண்டி மீன் எண்ணெயோட சேர்த்து மாவு, கோதம் மாவு, மைதா மாவு அல்ல கோதம் மாவு ஒரிஜினல், அதோட சேர்த்து மீன் எண்ணெய் அதனுடைய தேனோட கலந்து பூசி இருக்கிறாங்க. இதப்ப 8,000 வருஷத்துக்கு முன்னால் இருந்து மக்கள் கையாண்ட முறைகள். அடுத்ததாக சாப்பாட்டுக்காக வேண்டி, எப்படி வைத்தியத்துக்காக வேண்டி தேனை பாவிச்சாங்களோ அதே மாதிரி சாப்பாட்டுக்காக வேண்டியும் இந்த தேனை பாவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால 3,000 வருஷத்துக்கு முன்னால பராயினாக்கள், பாரோக்கள் இந்த தேனை பாவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்களுடைய ஏடுகள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, இந்த காலில் வரக்கூடிய உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா காயங்களுக்கும் அந்த பாரோக்கள், அந்த பராயினாக்கள் இந்த தேனை பாவித்திருக்கிறாங்க. அதனுடைய வரலாறுகளையும் எழுதி வைத்திருக்கிறாங்க. சீனர்கள் கூட அவங்களோட அதிப்பாக்கள், வைத்தியர்கள், அவங்களை ஏற்படக்கூடிய தட்டம்ம பெரியம்ம போன்ற நோய்களுக்காக வேண்டி சீன வைத்தியர்கள் தேனை பாவிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், எங்கட வாழ்க்கையிலே பார்த்து இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால எல்லா வீடுகள்லையும் கை மருந்து செய்வாங்க, பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்துல வந்தது வந்து இந்த மாதிரி டேப்லெட்ஸ் அல்ல, தூள் தூள் மருந்து தான் வந்துச்சு. அதுல எல்லா வைத்தியர்களும் சொல்லுவாங்க தேனோட கலந்து குடிங்க. அதுதான் அப்படியே மொடல் 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 ஆகி இப்ப டேப்லெட்ல வந்து நிக்குது. தேனை இப்ப புதுசாவும் பாவிச்சிருக்கிறாங்க. ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னால கூட எங்கட மக்கள் பாவிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்றைய காலத்துல நவீன உலகம்னு சொல்லி வஹ்யே இலாஹிய நாங்க மறந்துட்டோம். குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஃபீஹி ஷிஃபாஉன் லின்நாஸ், தேன்ல வைத்தியம் இருக்குது மருந்து இருக்குது என்று சொன்னதை நாங்க எல்லாமே மறந்து வேறு ஒரு திசைய பக்கம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்தது சீனர்களை விட்டு பார்த்தா குனூத் ஹிந்துக்கள், அவர்கள் தேன கண் நோவுகளுக்காக வேண்டி அந்த குனூதுகள் ஹிந்துக்களும் பாவித்திருக்கிறாங்க. அது இல்லாம பெரிய ஒரு வைத்தியத்துறை அறிஞர் தான் ஹிப்போக்ரேட்டிஸ். இவருக்கு அரபியில அபு ஹராத் என்று சொல்றது. இவர் என்ன செஞ்சார், இந்த தேனை தொண்டையில வரக்கூடிய சளித்தன்மைகள், அதே மாதிரி அவருடைய தொண்டையில வரக்கூடிய இருமல் போன்ற நோய்களுக்காக வேண்டி இந்த ஹிப்போக்ரேட்டிஸ் என்று அடையாளம் காட்டக்கூடிய இந்த காஃபிர் கூட தேனை பாவிச்சிருக்கிறார். அதுக்கு பின்னாலதான் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு அறிமுகமாயிச்சு. இஸ்லாம் உலகத்துக்கு அறிமுகமாகினத்துக்கு பின்னாலதான் தேனை பாவிக்கக்கூடிய மனிதர்கள் உலகத்தில் அதிகமாக ஆகினாங்க. காரணம் என்ன, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்னான் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்பதை குர்ஆன் சொன்ன பின்னால முஸ்லிம்கள் எல்லாரும் பாவிக்க ஆரம்பிச்சாங்க. குர்ஆன்ல சொல்றதோட சேர்த்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஒரு சஹாபிக்கு மருந்து சொல்லி கொடுக்கறாங்க. அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாகி இருக்குது. ஒரு மனிதர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வாராரு, வந்து சொல்றாரு என் சகோதருக்கு சரியான வயிற்று வலி, வயிற்று போக்கு, என்ன செய்யறது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்பஹி அஸலன், அவருக்கு தேனை குடிக்க கூடியவர் செய்து குடிக்க குடித்தாரு, நல்லா இன்னும் கூடிருச்சு, இந்த வயிற்று வலி இன்னும் கூடிருச்சு. திரும்பி வந்தாரு ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்து கேட்டாரு, வந்து சொன்னாரு யா ரசூலல்லாஹ் தேனை குடிப்பாட்ட சொன்னீங்க, குடிப்பாட்டினேன், இன்னும் வயிற்று வலி கூடிருச்சே யா ரசூலல்லாஹ். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க திரும்பவும் போய் குடிப்பாட்டுங்க தேனை. 3 முறை குடிப்பாட்டினதுக்கு பின்னாலையும் அந்த மனிதர் வாராரு, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொல்றாரு கூடிருச்சே யா ரசூலல்லாஹ், இருந்த வரத்தம் கூட. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்ட்டு குடிப்பாட்டுங்க. 4வது தடவையாகவும் குடிப்பாட்டிட்டு வந்து சொன்னாரு யா ரசூலல்லாஹ் சுகம் கிடைச்சிருச்சு, சுகம் கிடைச்சிருச்சு. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஸதகல்லாஹ் வகதப பதனு அகீக், அல்லாஹ் அவருடைய குர்ஆனில் சொன்னது உண்மையாக ஆகிவிட்டது, உங்களுடைய சகோதரனுடைய வயிறுதான் பொய் சொல்லி இருக்கிறது என்று ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லிக்காட்டி. இன்றைக்கு இஸ்லாமிய மருத்துவம் தேனை பாவிக்கிறதுக்கு முன் வார வராம இல்ல, சொல்லிட்டா வார, ஆனா ஒரு தடவை கொடுத்து பாக்குற ஹசரத் தேன் குடிப்பாட்டின, ஆனா இன்னும் சோகம் இல்ல, தேன் கொடுத்த கரிஞ்சீரம் கொடுத்தானா சோகம் இல்ல, திருப்பி ஒரு 4-5 தடவு, ஒரு 4-5 நாள், ஒரு 10 நாளை குடிப்பாட்டி பார்ப்போமே அப்படின்றது இல்ல, உடனடியா மாற்று வழிய கையாள். இதே அடுத்த பக்கம் யோசிச்சு பாருங்க, ஒரு வைத்தியர்கிட்ட போறோம், அந்த வைத்தியர்கிட்ட போயிட்டு ஒரு முறை டேப்லெட்டை வாங்குறோம், நோய் குணமாகுதில்ல, இன்னொரு முறை அல்லது இன்னொரு வைத்தியர் அப்படின்னு போறோம். அப்ப யாரும் சொல்றல்ல மருந்து குடிப்பாட்டின சோகம் கிடைக்கலன்னு சொல்றேன், எடுத்தெடுத்து மாத்தி மாத்தி பாக்கு. ஒரு தடவை ரெண்டு தடவை குடிக்கிறதுனால சோகம் கிடைக்கிறது இல்ல, அதை நாங்க பாவிக்கணும், தொடர்ச்சியா பாவிக்கணும். எங்கட உடம்புல உள்ளுக்குள்ளதெல்லாமே கெமிக்கல், இதோட சேர்த்து நாங்க தேனை பாவிக்கும் போது பல நாட்கள் பாவிச்சாதான் அது குணமாகும். ஏ சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே நஞ்சு, சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே நஞ்சு. அதனால ஒரு முறை ரெண்டு முறை நாங்க பாவிச்சு பார்ப்போம். சரி, இப்ப பார்ப்போம் வரலாறுகள் எழுதுறாங்க. ஒரு ப்ரொஃபசர் நியூசிலாந்து யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபசர் டாக்டர் மோலண்ட் சொல்லிட்டு, அவரும் அவருடைய மாணவர்களும் சேர்ந்து ஒரு பெரும் ஆராய்ச்சி செய்யறாங்க. எந்த ஆராய்ச்சி? தேனை பத்தி ஆராய்ச்சி நடக்குது. ஆராய்ச்சி செஞ்சு 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 பல சஞ்சிகளை உலகத்துக்கு வெளியிட்டாங்க. தேனுடைய பிரயோஜனங்கள் என்னன்னு சொல்லிட்டு பல சஞ்சிகளை வெளியிட்டாங்க. அதுல தேனுடைய நிறைய பிரயோஜனங்கள் எழுதிக்கிறாங்க. மனிதன் ஆரம்ப காலத்துல மனிதர்கள்ட்ட இருந்த ஒரு நம்பிக்கை தான் பரவலாக இருந்துச்சு, தேனை பாவிச்சா அந்த மனிதன் உலகத்துல ஆரோக்கியமாக நோய் இல்லாம நீண்ட நெடிய காலம் வாழுவான் என்ற நம்பிக்கை எல்லாரிடத்திலும் இருந்துச்சு. அதனால பழங்காலத்து விஞ்ஞானிகள் கூட, நான் இதுக்கு முன்னால சொன்னேன் அபு கராத்துன்னு சொல்லிட்டு ஹிப்போக்ரேட்டிஸ், இவர் உலகத்துல 108 வருஷம் வாழ்ந்தார், நோய் இல்லாம ஆரோக்கியமாக வாழ்ந்தார் ஹிப்போக்ரேட்டிஸ், 108 வருடங்கள். அவர் சொல்றாரு அவருடைய வளமையான உணவு தேன் அவருடைய சாப்பாடோடு சேர்த்துக் கொள்வார். இன்னொரு விஞ்ஞானி பைத்தகரஸ், பைத்தகரசுடைய கோட்பாடை கொண்டவர். உலகத்துல இவரு கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் நோய் இல்லாம ஆரோக்கியமாக வாழ்ந்தார். அவருடைய சாப்பாடு எப்படி தெரியுமா? அல் குபுசு அல் ஆசல், ரொட்டியும் தேனும், ரொட்டியும் தேனும் தான் அவருடைய சாப்பாடு, ரொட்டியும் தேன். எங்கட ஒரு சஹாபி, இஸ்லாத்துல முதலாவது வைத்தியர், அவருடைய பேரு தான் அல் ஹாரிஸ் இப்னு கலத அஸ்ஸகஃபி. அல் ஹாரிஸ் இப்னு கலத அஸ்ஸகஃபி இவர் தான் இஸ்லாத்துல முதல் வைத்தியர். இவர் சொல்றாரு ஒரு மனிதன் எப்ப மருந்தெடுக்கணும், எப்ப ஒரு மனிதன் மருந்தெடுக்கணும் என்பத அல் ஹாரிஸ் இப்னு கலத அஸ்ஸகஃபி சொல்லி காட்டுறாரு. அவர் சொல்றாரு எப்ப மனிதனுக்கு உடம்புல நோய் வருதோ அதுக்கு பின்னாலதான் நோய்க்கு மருந்தெடுக்கணும். இவர் நோயில நோய் வாய்ப்பட்டு கடைசி மரண தருவாயிலிருக்கிறாரு, எல்லாரும் போறாங்க வேற சந்திக்கிறதுக்காக வேண்டி. அவங்க சொல்றாங்க உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய வைத்தியர் இல்லையே, நாங்க என்ன செய்யறது? அப்பதான் இதை சொல்லிக் கொடுக்கிறாரு, கூடியிருந்த எல்லா மக்களுக்கும் சூழ சொல்லிக் கொடுக்கிறாரு, நீங்க எப்ப தெரியுமா மருந்தெடுக்கணும்? உடம்புல நோய் வந்ததுக்கு பின்னால. ஏன்னா மனிதனுடைய உடல்ல அல்லாஹு தாலா நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாக படைத்து வைத்திருக்கிறான். நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குழந்தை பருவத்திலிருந்து மனிதன் மரணிக்கும் வரைக்கும் இருக்குதுங்க. நாங்க நோய் வராம பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அதுக்கு முன்னாலே வைத்தியம் செய்யற சிறிய சிறிய குழந்தைகள் எல்லாம் பாவம், வாய் பேச தெரியாது, இல்லாட்டி ஒவ்வொரு குழந்தையும் சொல்லும் ஏப்பா இந்த மருந்தை தாராயுங்க, நோய் வாரத்துக்கு முத மருந்து. மாடு ஆடு எல்லாம் இங்கிதானே, எல்லாம் இங்கிதானே, எல்லாம் சிறிய குழந்தைகள் இருந்து மருந்து. அல் ஹாரிஸ் இப்னு கலத அஸ்ஸகஃபி சொல்றாரு எப்ப நோய் உடம்புக்கு வருதோ அப்பதான் மருந்து கொடுக்கணும். அப்ப மனிதன் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஹாரிஸ் இப்னு கலத அஸ்ஸகஃபி இன்னொரு உபதேசம் செய்யறாரு, ஒரு மனிதன் பகலேல சாப்பிட்டு தூங்கினா பரவாயில்ல, இரவையில தூங்கிட்டு உடனடியாக இரவையில சாப்பிட்டு உடனடியாக தூங்கக்கூடாது. ஆக குறைந்தது 40 எட்டுக்கள் எடுத்து வைத்த பிறகுதான் ஒரு மனிதன் இரவையில சாப்பிட்டா 40 எட்டு எடுத்து வைத்த பிறகுதான் தூங்கணும். இப்படியான எல்லாத்தையும் நாங்க பின்பற்றதில்லை. எல்லாம் இஸ்லாமிய சஹாபாக்களும் ஆலிம்களும் சொன்ன விடயங்கள் தான் உலகத்தில் இருக்குது. ஆனா இன்றைய அந்த யூதர்களும் அந்த கிறிஸ்தவர்களும் உலகத்தை எங்களுடைய எல்லா கண்களையும் கட்டி ஒரு வித்தை செய்யறாங்க. நாங்க தான் உலகத்துக்கு வைத்தியத்தை அறிமுகப்படுத்தின மாதிரி. ஆனா இந்த துறை யார்கிட்ட இருந்துச்சு? வைத்தியம் என்பது அன்பஸ் முஃப்தி அவங்க முன்னால சொல்லி காட்டினாங்க, ஆலிம்கள்ட்ட தான் இருந்துச்சு வைத்தியம் என்பது. இப்னு சீனா அல் கானூனு ஃபித்திப் என்று ஒரு பெரிய ஒரு கிதாப் எழுதினாங்க. வைத்தியத்தினுடைய சட்டங்கள் அனைத்தையும் அதுல ஒன்று சேர்த்தாங்க, 5 பாகங்கள் கொண்டது. அவருடைய பேரை கூட எங்களுக்கு பார்க்கணுமா? அவருடைய பேர் எழுதிக்கிறாங்க அவிசன்னா. இப்ப பேசி நாங்க எங்கேயாலும் படிச்ச அவிசன்னா யாரோ ஒரு காஃபிர்னு நினைப்போம். அது இப்னு சீனா. அவரு இப்னு சீனா ஆலிம், அவர் ஒரு பெரும் வைத்தியர். இவரு என்ன செஞ்சாரு தெரியுமா? பெரும் பெரும் கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு இப்னு சீனா. அடுத்தது அபூபக்கர் அர்ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலை, இவர்தான் உலகத்துல முதல் முதலாவதாக சத்திர சிகிச்சை செஞ்ச பின்னால அந்த தைக்கக்கூடிய நூலை முதலாவது கண்டுபிடிச்சவர் அபூபக்கர் அர்ராஜி, ஒரு ஆலிம், ஒரு தபீப். எங்க போச்சு வரலாறு எல்லாம் தெரியாது. இன்னைக்கு சொல்றாங்க படித்த மேதைகள் எங்கிருந்து எடுத்தாங்க? எல்லாம் எங்கள்கிட்ட இருந்து களவெடுத்தது. அடுத்தது இன்னும் இப்னு நபீஸ் ரஹ்மத், இவரும் ஒரு பெரும் ஆலிம், பைபரஸ் என்று சொல்லக்கூடிய மன்னருக்கு வைத்தியம் செஞ்சவர். இவர் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சாரு? மனித உடம்புல இருக்கக்கூடிய இரத்த சுழற்சியை கண்டுபிடிச்சவர் இப்னு நபீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலை, இவர் தான் கண்டுபிடிச்சாரு. அடுத்தது இப்னு ஜூர், ஒரு பெரிய ஆலிம், ஒரு ஹாபிஸ். அவரு ஹதீஸ் கலைக்காக வேண்டி பெரும் வேலைகளை செஞ்சுகிறாரு. இப்னு ஜூர் தான் சிரங்குல புண்ல காயங்கள்ல இருக்குது கிருமிகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சவர் இப்னு ஜுஹுர் ஹாஃபிதுல் குர்ஆன். இன்னும் இருந்தாங்க பெரும் பெரும் உலமாக்கள், அலி இப்னு ஈசா, இவர் ஒரு கஹால், கண் வைத்தியத்துக்காக வேண்டி கண் வைத்தியர் இவர். இப்னுல் பைத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலை, இவர் ஒரு பெரிய ஒரு ஆலிம், எல்லா மூலிகையுடைய வைத்தியங்களையும் சொல்லி தந்தவர் இப்னுல் பைத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலை. ஒரு பெரும் கிதாப் எழுதி இருக்கிறாரு. அந்த கிதாபை பார்த்தா ஒவ்வொரு மூலிகை கொண்டு வந்திருக்கிறாரு, எங்களால் அதை நினைச்சு பார்க்கலாம். இவ்வளோ வைத்தியமும் நாங்க சொல்லலாம், யூனானி, ஆயுர்வேதிக், மாடல் மெடிசின், எதை எடுத்தாலும் சரி, எல்லாமே எங்களோட ஆலிம்கள் உலமாக்கள் தான் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அனைத்தையும் மறைத்து எங்களுடைய கண்களை கட்டிவிட்டு உலகத்துக்கு நாம் தான் வைத்தியத்தை கொண்டு வந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் தெரியாம தடமாறி அங்கும் இங்குமா அலைஞ்சு கொண்டிருக்கிறோம், அங்கேயும் இங்கேயும் போறோம், சுத்துறோம். திரும்பவும் நாங்க உலமாக்கள் இங்க எவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம். இந்த கலைய படிக்கிறது எங்கட கடமை. இந்த உம்மத் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நோய்கள்ல வாடி வதங்கி பைத்தீங்க. இவங்க அனைவர்கிட்டையும் இந்த இஸ்லாமிய மருத்துவத்தை திருப்பி உயிர்ப்பிச்சு ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்றது எங்கட பொறுப்பு. அந்த நோக்கில தான் இங்க பல நாங்க கொஞ்சம் பேர் விரல் விட்டு என்ன கூடிய பேர் வந்து நிக்கிறோம். இத பார்த்தா சில ஆட்களுக்கு கொஞ்சம் பேருக்கு செமிக்கதும் இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கட்டும். அப்ப இந்த பாருங்க, சிறுநீர் கழிச்சு சுத்தம் செய்யாத அந்த காஃபிர்கள் கூட இப்படியான தேனை பாவிச்சுக்கிறாங்க. ஒரு முறை ஒரு இரவு விருந்தொண்டு ஏற்பாடு செய்யப்படுது, புதிய ஆண்டுக்காக வேண்டி ஒரு விருந்து, இரவு விருந்து. அதுல ரெண்டு விஞ்ஞானிகள் ஒன்று செய்யறாங்க, ஒன்று யூலியூஸ், இன்னொன்று ரோமிலியூன். ரெண்டு அறிஞர்கள், பெரும் அறிஞர்கள். அவரு யூலியூஸ் ரோமிலியூன பார்த்து கேட்கிறாரு, இவ்வளோ வயசு போன காலத்துல இவ்வளோ திடகாத்திரமாக ஆரோக்கியமா இருக்கிறீங்களே, என்ன காரணம் என்று கேட்கிறாரு. யூலியூசுக்கு ரோமிலியூன் ஒரு பதில் சொல்றாரு, அல் அசலு மின தாஹில் வஸ்ஸைது மின அல் கharij. ஏட உடம்புக்கு உள்ளால போறதுக்காக நீ நான் பாவிக்கிறது தேன், ஏட உடம்புக்கு வெளியால நான் பாவிக்கிறது எல்லாமே ஜெய்தூன் என்னன்றார். அப்ப ஜெய்தூன் எண்ணெயும் தேனும் தான் இவருடைய உடம்ப இவ்வளவு காலமும் வயது போன காலத்திலையும் பாதுகாத்து வச்சதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. இன்னொருத்தர் இருந்தாரு, ஒரு ப்ரொஃபசர், டெவன் என்று பிரிட்டன்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ப்ரொஃபசர் தான் கிங்ஸ்லி. அவர் ஒரு சஞ்சிகையில குறிப்பிடுறாரு, காயங்களுக்காக வேண்டி தேனை பாவிக்கிறதுடைய பிரயோஜனங்கள் என்ன என்பதை எல்லா நோயாளிகளிடத்திலையும் குறிப்பிட்டார். இந்த விடயத்தை எல்லார்ட்டையும் கொடுத்தார். அதுக்கு பின்னால பிரித்தானியால 2001 எல்லா நோயாளிகளும் வைத்தியர்கிட்ட போய் அணுகினா சொல்லுவாங்க, எங்கட நோய்க்காக வேண்டி தேனை கொண்டு வைத்தியம் செய்யுங்க, தேனை வச்சு வைத்தியம் செய்யுங்க. இப்படியான ஒரு காலமும் இருந்திருக்கு. இன்னொரு இதுதான் சப்போர்ட் கேர் கேன்சர்னு சொல்லிட்டு ஒரு சஞ்சிகை வெளியாயிச்சு, அது அரபியிலையும் வெளிவந்திருக்குது. அதுல கேன்சர் நோயாளிகளை ஒன்று சேர்த்தாங்க. ஒரு 50 நோயாளிகள் எடுத்தாங்க. அந்த 50 நோயாளிகள்ல 25 பேர் வேற, 25 பேர் வேற. எல்லாருக்கும் என்ன செய்யணும், ஸ்கேனிங் செய்ய பாக்குறாங்க. இப்ப இவங்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லி ஒருத்தர் என்ன செஞ்சாரு, 25 பேருக்கு தேன் கொடுத்தாரு. இந்த ஸ்கேனிங் பண்றதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னால. இவங்களுக்கு எப்படி கேன்சர், தலையிலையும் இந்த பின்பக்கத்திலையும், தலைக்கு பின்பக்கத்தாலையும் தலையிலையும் இருக்கக்கூடிய கேன்சர். 25 பேர் இங்கால, 25 பேர் அங்கால. 25 பேருக்கு தேன் கொடுக்கல, மத்த 25 பேருக்கும் தேனை கொடுத்தாங்க. எல்லா நோயாளிகளையும் ஸ்கேன் பண்ணதுக்கு பின்னால அந்த தேன் குடிப்பாட்டின 20-25 நோயாளிகளையும் எடுத்து திருப்பி பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. அவங்களோட மூளையில தலையில இருக்கக்கூடிய அந்த திசுக்கள்ல 70-30% திசுக்கள் தான் சிதைவடைஞ்சிச்சு. அடுத்த 25 பேரையும் எடுத்து பார்த்தா அவங்களோட 90% அவங்களோட தலையில் உள்ள நரம்புகள் அந்த திசுக்கள் சிதைவடைஞ்சிச்சு. அப்படியான பிரயோஜனங்கள் உள்ளதுதான் இந்த தேனை பாவிக்கிறதன் மூலமாக இருக்கு. தேனை பாவிச்சா இவ்வளவு பிரயோஜனங்கள் இருக்குது, இவ்வளவு பிரயோஜனங்கள். அதுல நான் சில ஒரு சில முறைகளை மட்டும் சொல்றேன், எல்லா முறைகளும் சொல்றது கேளாது. சிறிய பிள்ளைகளுக்கு தேனை கொடுக்கிறதுனால என்ன பிரயோஜனம், சின்ன பிள்ளைகளுக்கு, சிறிய பிள்ளைகளுக்கு அன்றாடம் அவர்களுடைய சாப்பாட்டோட தேனை நாங்க கலந்தா அவர்களுடைய எடை அதிகரிக்கும். அப்ப நாங்க ஒவ்வொரு இடத்துக்கு தேடி பேசி அந்த சிரப் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிரப் கொடுத்தா சில புள்ள ஊதும், அப்படி பார்த்தீங்க நீங்க, உண்மையால் தானே, சில புள்ள ஊதும். அது தீர அந்த கொழுப்பு தன்மை இயற்கையான கொழுப்பு அல்ல. நாளடைவில் அந்த புள்ள வல்லமையா சுகம் இல்லை, அந்த புள்ளைக்கு வல்லமையா சுகம் இல்லை. அப்ப அன்றாடம் அந்த பிள்ளைக்கு நாங்க அதனுடைய வளமையான சாப்பாடோட தேனை சேர்த்தா அந்த பிள்ளையினுடைய எடை கூடும். அடுத்தது தேனை வந்து உமிழ்நீர் சுரப்பி வீங்கினா, உமிழ்நீர் சுரப்பி வீங்கினா அல்லது தட்டம்மை வந்தா இந்த தேனை பாவிக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் குணமாக ஆகும். அதே போல காது வலி இருக்குது, காது வலி, காது வலி வந்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் அதெல்லாம் உத்திரவாணம், அதெல்லாம் பாட்டி பூட்டிட காலத்துல வந்தது, அதெல்லாம் ஊத்தினா பெரிய ஆபரேஷன் எல்லாம் செய்ய வேண்டி வரும், இல்ல ஒண்ணுக்கும் பயப்பட வேணும். அல்லாஹு தஆலா தான் சொல்றான், ஃபீஹி ஷிஃபாவுன் லின்னாஸ். குர்ஆனை விட நம்பிக்கையான வேற மருந்து இதா? குர்ஆன் சொல்றதை விட அஸ்ஸுன்னா அல் முதஹாரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹாதீஸ்ல வரக்கூடிய மருந்தை விட வேற மருந்து இருக்குதா? ஒருத்தருக்கு காது வலி வந்தா தேன் எடுத்து இளம் சூடான தண்ணீர கலந்து லேசா உப்பு சேர்த்து ஒரு டொட் தூங்கக்கூடிய தூங்க போற நேரத்தில் விட்டா இன்ஷா அல்லாஹ் அவருடைய காது வலி இல்லாம போகும். அவருடைய காது வலி இல்லாம போகும். அப்ப எல்லாம் நீங்க 500-1000 ரூபாய்க்கெல்லாம் ட்ரப்ஸ் எல்லாம் வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்தது வந்து செலாக்களுக்கு மலச்சிக்கல், சரியா டாய்லெட் போறல்ல, சரியா டாய்லெட் எல்லாம் அவருக்கு போறல்ல. அப்படியான ஆட்களுக்கும் சொல்லித்தாராங்க, ஒரு கோப்ப பால், தண்ணி கலக்காத ஒரிஜினல் பால், ஒரு கிளாஸ் பால்ல 2 ஸ்பூன் சேர்த்து, தேன் சேர்த்து, அவர் காலையில வெறும் வயிற்றோடையும் மாலையில தூங்குறதுக்கு முன்னாலையும் குடிச்சு வந்தா அவருடைய நோய் இன்ஷா அல்லாஹ் அந்த மலச்சிக்கலான நோய் குணமாக ஆகும். இது ஒரு நாள் செஞ்சிட்டு வந்து அடுத்தது ஒருத்தரும் கால் பண்ணி கேட்கவானவே, ஒரு நாள் செஞ்சிட்டு மருந்தா என்ன செய்ய வேணும், இது ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாசம் செஞ்சு பார்க்கணும். அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் அவருக்கு சுகம் கிடைக்கும். அதே மாதிரி கண் வரத்ததுக்காக வேண்டி, கண் வலிக்காக வேண்டி, கண் வலி வந்தா ஒரிஜினல் தேனாக இருந்தா, ஒரிஜினல் தேனாக இருந்தா கண் வலி வந்தா பயம் இல்லாம அந்த தேன் எடுத்து அப்படியே கண்ணுக்கு பூசுங்க. போடக்கூடிய நேரத்தில் லேசா ஒரு எரி ஒன்று வரும், அதுக்கு பின்னால் அப்படியே இன்ஷா அல்லாஹ் சுகமாக ஆகும். பயம் இல்லாம போடுங்க, தேன் அனுபவத்தோட சொல்றேன், பயம் இல்லாம போடுங்க, இன்ஷா அல்லாஹ் லேசா சின்ன எரிவு வரும், அதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் சுகம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தேன் எந்த அளவு சக்தி கொண்டது தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு போத்தல் தேன்ல உள்ள சக்தி ஒரு மனிதன் 4 கிலோ இறைச்சி தின்றா என்ன சக்தி உடம்புக்கு வருமோ அந்த சக்தி ஒரு போத்தல் தேன்ல இருக்கு. கிட்டத்தட்ட மரக்கறி வகைகள் 12 தொடக்கம் 14 கிலோ மரக்கறி சாப்பிட்டா, மருந்து இல்லாத மரக்கறி சாப்பிட்டா எந்த அளவு உடம்புக்கு சக்தி வருமோ அந்த அளவு சக்தி ஒரு போத்தல் தேன்ல கிடைக்கும். பால் 5 போத்தல் பால் குடிச்சா உடம்புல எந்த அளவு சக்தி உண்டாகுமோ அந்த அளவு சக்தி ஒரு போத்தல் தேன் குடிக்கிறதுனால கிடைக்கும். இவ்வளவு சக்தியும் என்ன செய்யும், எங்களுக்கு இந்த தேனை பாவிக்கிறதன் மூலமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அதனால இன்னும் நிறைய விடயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்றதுக்குரிய நேர அவகாசங்கள் இல்ல, வேறொரு சந்தர்ப்பம் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ். அதே போல இன்னொரு இருக்குது, அதாவது ஆஸ்துமா நோய், ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் என்ன செய்ய வேணும், அவர் தேன காலையிலையும் மாலையிலையும் பாவிக்கணும். எப்படி பாவிக்க வேணும், சின்ன வெங்காயம் இருக்குதானே, சின்ன வெங்காயத்தினுடைய சார் அப்படியே எடுத்து அந்த சாரில் தேன் கலந்து 2 ஸ்பூன் அளவு தேன் கலந்து சமமாக எடுத்து தேன் கலந்து குடிச்சா இன்ஷா அல்லாஹ் 1 மாதம் 1.5 மாதம் பாவிக்கும் போது அவர்கிட்ட இருந்த ஆஸ்துமா நோய் இன்ஷா அல்லாஹ் குணமாக ஆகும். இப்படியான பல வைத்தியங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் சொல்லி முடிக்க இயலாது. அதனால இப்படியான விடயங்களை நாங்க எங்கட அன்றாட வாழ்க்கையில நாங்க செஞ்சு கொண்டு வந்தா இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு சுகம் கிடைக்கும். இதெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யறதோட இந்த இஸ்லாமிய மருத்துவத்தை முழு உம்மத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி என்னையும் உங்களையும் இதற்கு அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.